الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا، وأحل الله البيع وحرم الربا، فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله، ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மேன்மை மிக்க தங்கையான ரமதானுடைய இந்த மாதம் நெருங்கி வருகிறது. ரமதானுடைய மாதம் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மாதம். ஆனால் ரமதான் எல்லோரையுமே பரிசுத்தப்படுத்துவது கிடையாது. யார் ரமதான் தன்னை பரிசுத்த வேண்டும் என்று அதற்காக ஆயத்தமாகிறார்களோ, அதற்காக தயாராகிறார்களோ, அவர்களைத்தான் இந்த ரமதானுடைய மாதம் தூய்மைப்படுத்துகிறது. ரமதானிலிருந்து அவர்கள் பரிசுத்தமாக வெளியேறுகிறார்கள். எனவே அந்த வகையில் ரமதானுடைய மாதத்தில் நாமும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நாம் அதற்காக தயாராக வேண்டும், அதற்காக ஆயத்தமாக வேண்டும். அதில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு பல வசியத்துகள், பல அறிவுரைகள் பல்வேறு கட்டங்களில் செய்திருக்கிறார்கள். ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு செல்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் அவர்களுக்கு 10 அறிவுரைகள் செய்தார்கள், 10 உபதேசங்கள் செய்தார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப பல அறிவுரைகளை வழங்கினார்கள். அதிலே ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மன் யஹுது மின்னி கலிமாத்தின் அகூலுஹுன், நான் இங்கே சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன், அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வது யார் என்று கேட்டார்கள். ஹதீஸுகளிலே அதிகமாக ஆர்வமுடையவர் ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தெரிய ஆசைப்படுகிறேன், எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று பெருமானாரிடம் ஹஜரத் அபூ ஹுரைரா முந்திக் கொண்டு எழுந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமக்கு நான் 5 விஷயங்களை கற்றுத்தருகிறேன், 5 விஷயங்களை உனக்கு நான் வசியத்து செய்கிறேன், இந்த 5 நீங்கள் கடைபிடியுங்கள். இது நான் ஏற்கனவே பலமுறை நினைவூட்டி இருக்கிறேன். ஆனாலும் இந்த 5 விஷயங்களும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் திரும்ப திரும்ப அவை நினைவூட்டப்பட வேண்டும். பெருமானாருடைய மிக முக்கியமான வசியத். சில உலமாக்கள் இந்த 5 விஷயங்கள் தொடர்பாக தனி கிதாபை எழுதியிருக்கிறார்கள். காரணம், இந்த 5 விஷயங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்கும் அது தேவை. ஆக ஹஜ்ரத் அபூ ஹுரைராவிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்களை உமக்கு நான் வலியுறுத்துகிறேன், இதை கடைபிடித்து வாரும் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், அல்லாஹ் எதை விலக்கியிருக்கிறானோ, அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அவற்றை செய்யாமல் தவிர்ந்திருங்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை யார் விலக்கி தவிர்ந்து வாழ்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கசாலி. யார் என்று சொன்னால், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டவைகளை செய்யாமல் இருப்பவர். எனவே அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை செய்யாமல் இருப்பீராக, அப்போது நீர் மிகப்பெரிய வணக்கசாலியாக, மிகப்பெரிய ஆபிதாக ஆவீர். பாருங்கள், அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ் ஹராமாக்கியது, இதை செய்யாமல் இருப்பது தான் மிகப்பெரிய பேணுதல். பேணுதலுடைய உச்சக்கட்டம் அதுதான். ஹதீஸில் வருகிறது, நாளை மறுமையில் சில மனிதர்கள் அவர்களுடைய அமல்கள், தொழுகை, நோன்பு, ஹஜ் உள்ளிட்ட நல்ல அமல்கள் பெரும் பெரும் மலைகளை போன்று குவிந்திருக்குமாம், ஆனால் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நிறைய அமல்கள் இருக்கும், நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். பொது ஆச்சரியமாக கேட்கப்படும், இவர்கள் ஏன் நரகத்திற்கு செல்கிறார்கள்? இவ்வளவு தொழுதிருக்கிறார்கள், இவ்வளவு நோன்பு நோற்றிருக்கிறார்கள், இவ்வளவு நல்லறங்கள் செய்திருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏன் நரகம்? அல்லாஹ் தஆலா சொல்வான், எல்லா நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள், தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், தர்மங்கள் கொடுத்தார்கள். ஆனால் நான் எதை ஹராமாக்கினேனோ, எதை நான் தடுத்தேனோ, அவர்கள் அதை பேணவில்லை. நான் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று தடுத்திருந்தேன், இவர்கள் ஆசை வருகிற போதெல்லாம் அந்நிய பெண்களை பார்த்தார்கள், தவறான விஷயங்களை பார்த்தார்கள். நான் ஹராமான முறையிலே பொருள் ஈட்டக்கூடாது, பொருள் சம்பாதிக்க கூடாது என்று சொன்னேன், அவர்கள் அதை பேணவில்லை, ஹராமான முறையிலே சம்பாதித்தார்கள். நான் நாவை பேண வேண்டும், புறம் பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தேன், அவர்கள் நாவை பேணவில்லை, புறம் பேசினார்கள். ஆக மொத்தத்தில் எதையெல்லாம் நான் ஹராமாக்கியிருந்தேனோ அவை அத்தனையும் செய்தவர்கள் இன்றைக்கு நரகத்திற்கு செல்கிறார்கள். ஆக வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் ஒரு மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாக்க போதுமானது அல்ல. வெறும் இபாதத்துகள் மட்டும் நரகிலிருந்து பாதுகாக்காது. அல்லாஹ் எவற்றை ஹராமாக்கினானோ அந்த ஹராமிலிருந்து ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ளாத வரை அவன் நரகிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்தினார்கள். எனவே ரமதானுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹ் எதை தடுத்தானோ, ஹராம் என்று சொன்னால் எல்லா வகையான ஹராம், மார்க்கத்தில் விளக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அத்தனை ஹராமும் வரும். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அவற்றிலிருந்து விலகி தௌபா செய்வதுதான் ரமதானுக்கு முன்னால் நாம் ஆயத்தமாக வேண்டிய முதல் பணி. பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய மறுமையினுடைய பல நிலைகளை பெருமானார் சொல்லி காட்டினாங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், மறுமையிலே மனிதர்கள் மூன்று விதமாக வருவார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் மூன்று விதமாக, ஒரு சாரார் கால்நடையாக வருவாங்க, நடந்து வருவார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவர்கள் வாகனத்தில் வருவார்கள். அவர்கள் உயர்ந்த மக்கள், அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மையும் சேர்த்தருவானாக, வாகனத்தில் வருவார்கள். பெருமானார் சொன்னாங்க, மூன்றாவது சாரார் யாருன்னு சொன்னால் தங்களுடைய முகத்தின் மீது முகங்குப்புற நடந்து வருவார்கள்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்தான் முகத்தின் மீது எப்படி நடக்க முடியும்? பெருமானார் சொன்னாங்க, எந்த இறைவன் உலகத்திலே காலில் நடக்க வைத்தானோ அவனால் முகத்தில் நடக்க வைக்கவும் முடியும். யார் உலகத்தில் காலில் நடக்க வச்சானோ அவனால் மறுமையிலே முகத்தில் நடக்க வைக்கவும் முடியும். ஆக மறுமையிலே அல்லாஹாலா சிலரை முகத்திலே நடக்க வைப்பான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலிருந்து மனிதர்கள் எழுப்பப்படுகிற போது யாரார் எப்படி எழுப்பப்படுவாங்க என்று பெருமானார் சொன்னாங்க. கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது எப்படி மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க? சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் அவனுடைய கபரிலிருந்து, அவனுடைய மண்ணறையிலிருந்து எழுந்திருப்பான். எழுந்திருக்கிற போது அவனை சுற்றிலும் சிறுவர்கள் இருப்பார்கள், அவனை சுற்றிலும் சின்ன பசங்க நிற்பாங்க. அந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த மனிதனை தள்ளி கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு இழுத்து கொண்டு வருவார்கள். அங்கே கேட்கப்படும், இந்த மனிதன் யார், இந்த சிறுவர்கள் யாருன்னு கேட்கப்படும். இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இந்த சிறுவர்கள் எல்லாம் உலகத்தில் அனாதைகளாக இருந்தவர்கள், இந்த மனிதன் இந்த அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டவன், அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டவன். எனவே அவன் கபரிலிருந்து எழுந்திருக்கும் போது அவனை சுற்றிலும் இந்த அனாதை குழந்தைகள் அவனை சுற்றிலும் நிற்பார்கள், அவர்கள் மறுமையிலே அல்லாஹுக்கு பக்கத்திலே அவனை தள்ளி கொண்டு வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள், இன்னொரு மனிதன் கபரிலிருந்து அவன் எழுந்திருப்பான், எழுந்திருக்கிற போது அவனை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் நிற்பார்கள், அந்த அத்தனை பேரும் சேர்ந்து அவனை தள்ளி கொண்டு வருவார்கள் அல்லாஹ்விடத்திலே. அங்கே கேட்கப்படும், இந்த மனிதன் யார், இவனை சுற்றி இருக்கிற இந்த மக்கள் யார் என்று கேட்கப்படும். இப்போ பதில் வரும், இவன்தான் இவர்களை எல்லாம் கொலை செய்தவன், இந்த மக்கள் எல்லாம் இவனால் கொல்லப்பட்டவர்கள், இவனால் கொல்லப்பட்டவர்கள் தங்களை கொலை செய்த அவனுக்கு அல்லாஹுக்கு முன்னால் தண்டனை வேண்டும் என்று கோரி இவனை தள்ளி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள், இன்னொரு மனிதன் அவன் கபரிலிருந்து எழுந்திருப்பான், அவனால் எழ முடியாது, எழுந்திருப்பான் அவனால் எழ முடியாது, அமர நினைப்பான் அவனால் அமரவும் முடியாது, எழுந்து தடுமாறுவான், போதையில் தடுமாறுகிற மனிதன் தடுமாறுவதைப் போல, அல்லது ஒரு பைத்தியக்காரன், அல்லது ஒரு ஜின்னு பிடித்தவன் என்று நாம் சொல்கிறோமே, ஜின்னு இறங்கியவர்கள் என்று சொல்கிறோமே, அத்தகையவர்கள் எப்படி தடுமாறி நடப்பார்களோ அப்படி தடுமாறுவார்கள் இவர்கள் யார் என்று கேட்கப்படும். யார் இப்படி தடுமாறுறாங்க? ஒழுங்கா அவங்களால நிற்கவும் முடியாது, ஒழுங்கா அவர்களால் அமரவும் முடியாது. இவர்கள் யார் என்று கேட்கப்படும். அப்போது சொல்லப்படும், இவர்கள்தான் வட்டியை ஹலாலாக்கியவர்கள், வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று அங்கே சொல்லப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே நான் ஆரம்பமாக ஓதி காட்டிய வசனத்திலும் சொல்கிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா, யார் இந்த வட்டியை சாப்பிட்டார்களோ, லா யகூமூன், அவர்கள் மறுமையிலே எழுந்திருக்க மாட்டார்கள், இல்லா கமா யகூமுல்லதி யத்ஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், இந்த ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் எப்படி எழுந்திருப்பார்களோ அவ்விதமே தவிர எழுந்திருக்க மாட்டார்களாக. இந்த வட்டியை சாப்பிட்டவர்கள், இந்த ஹராமை சாப்பிட்டவர்கள் கபரிலிருந்து எழுந்திருக்கிற போது பைத்தியம் பிடித்தவர்களை போன்று எழுந்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் வட்டியினுடைய பல ரூபங்களில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வட்டி பல ரூபங்களிலே நாம் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அதை நாம் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் அது ஒரு குற்ற உணர்ச்சி, நமக்கு அது ஒரு தவறென்று தெரிவது கிடையாது. வட்டி நாம் இன்றைக்கு எல்லோருமே ஒரு சர்வ சாதாரணமாக அதை நாம் ஹலாலாக்கி கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எந்த அளவுக்கு உண்மையாக கண்டித்தார்கள். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, ஒரே ஒரு திரகம், ஒரு திரகம்னா அன்றைக்கு அது ஒரு நாணயம், அது ஒரு ரூபாய் பைசா மாதிரி சொன்னாங்க. ஒரு திரகம், ஒரு மனிதன் அது வட்டி காசு, அது ஹராம் என்று தெரிந்து ஒரு திரகத்தை சாப்பிடுவது 36 முறை விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவம். விபச்சாரம் நாம் கொடிய பாவம் என்று அறிந்திருக்கிறோம், அது மோசமானது என்று அறிந்திருக்கிறோம். விபச்சாரம் செய்தவனை சமூகத்தில் யாரும் மதிப்பது கிடையாது, அவனை யாரும் கண்ணியமாக பார்ப்பது கிடையாது. ஆனால் வட்டி, ஒரு திரகம் வட்டி சாப்பிடுபவன் 36 முறை தினா செய்பவனை விட மோசமானவன். ஆனால் இன்றைக்கு வட்டி வாங்குபவர்களை சமூகம் அந்த பார்வையிலே பார்க்கிறதா? காசு இருக்கிறது அவர்களுக்கு, சமுதாயத்திலே அந்தஸ்து, சமுதாயத்திலே அவர்களுக்கு உயர்வு, சமுதாயத்திலே அவர்களுக்கு பதவி, ஒரு சபையிலே அவர்களுக்கு மதிப்பு. ஆனால் கோடி கோடியாக இருந்தாலும் அந்த காசு அத்தனையும் வட்டி காசு. பெருமானார் சொன்னார்கள், ஒரு திரகம் வட்டி காசு இருந்தாலும் 36 முறை ஜினா செய்வதை விடவும் அது கொடியது என்று பெருமானார் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொல்வார்கள், வட்டி என்பது 70 அதிகமான கிளையை கொண்டது, அதில் ஆக சிறியது ஒரு மனிதன் தன்னுடைய தாய்க்கு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னான். இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு மோசமாக வட்டியை விட எந்த பாவத்தை பற்றி நபி சொல்லியிருப்பாங்களா? ஹதீஸில் பெருமானார், வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டி கணக்கு எழுதுபவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன் அத்தனை பேரையும் பெருமானார் சபித்தார்கள். உண்மையிலுமே வட்டி வாங்குகிற தைரியம் யாருக்கு வரணும்னு சொன்னால், பெருமானாருடைய சாபத்தை ஏற்பதற்கு யாரிடம் துணிச்சல் இருக்கிறதோ அவன் தான் வட்டி வாங்க முடியும். பெருமானாருடைய சாபத்தை ஏற்பதற்கு யாராவது தயாரா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சபித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சாபமிட்டாலும் பரவாயில்லை என்று துணிவு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் வட்டி வாங்க முடியும். ஆக ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சபித்தார்கள், பெருமானார் சபித்தார்கள், ஆக்கிலர் ரிபா, வட்டி சாப்பிடுபவன், ஒ மூக்கிலகு, வட்டி கொடுப்பவன், ஒ காத்திபகு, அதற்கு கணக்கு எழுதுபவன், ஒ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பெருமானார் சபித்தார்கள் என்று தெளிவாக நமக்கு தெரிகிறது. இதை தெரிந்த பிறகும் பெருமானாருடைய அந்த லானத்து இறங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இதை விடமாட்டேன் என்கிற ஒரு துணிச்சலில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹராமான காசு விஷயத்தில் எவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டினார்கள் என்று சொன்னால், பெருமானாருடைய வீட்டுக்கு சதக்காவுடைய பொருட்கள் வரும், அதை பெருமானார் பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் பெருமானாருடைய வீட்டிலே ஒரு 7 சதக்காவுடைய ஒரு 7 நபியினுடைய வீட்டில் இருக்கிறது. பெருமானார் சதக்காவுடைய பொருட்களை வைக்க மாட்டாங்க, உடனுக்குடன் பகிர்ந்து கொடுத்துருவாங்க. சதக்காவுடைய ஒரு 7 வீட்டில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு சதக்கா செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு மரண வியாதி வந்து விடுகிறது. எந்த வியாதியில் பெருமானார் மரணித்தார்களோ அந்த வியாதி பெருமானாருக்கு வந்து விடுகிறது. அன்னைக்கு ஆயிஷா வீட்டில் வைத்து தான் அவங்க சிகிச்சை நடக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் வருவார்கள், திடீரென்று தெளிவு பெறுவார்கள், மயக்கம் வருவார்கள், தெளிவு பெறுவார்கள். இப்படியாக ஒரு 12 பெருமானாருடைய அந்த கடைசி நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண வியாதியில் இருந்த நேரத்தில் எப்போதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் ஆயிஷாட்ட கேட்பாங்க, ஆயிஷாவே அந்த 7 என்ன ஆயிற்று, அதை நீ சதக்கா கொடுத்து விட்டாயா? ஏன்னா நபிக்கு அது ஹராம், ஜக்காத்து சதக்கா நபிக்கு என்னங்க ஹராம், நபி வீட்டில் அது இருக்கக்கூடாது. கேட்பாங்க, ஆயிஷாவே அந்த 7 திரகம் என்ன ஆகிவிட்டது, அதை நீ சதக்கா கொடுத்துட்டியான்னு கேட்பாங்க. ஆயிஷா சொல்லுவாங்க, நான் அதை கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன், கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன். இந்த பதில் கேட்டதும் பெருமானார் மறுபடி நினைவிழந்துருவாங்க, நான் வேற வேலையில் அதை சதக்கா செய்வதை மறந்து விடுவேன். திரும்ப பெருமானாருக்கு நினைவு வரும். நினைவு வந்ததும் கேட்பாங்க, அந்த 7 திரகம் என்னாச்சு. நான் சொல்லுவேன், யாரை சொல்லதா அதை எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பதில் சொல்லுவேன். பெருமானார் நினைவு இழந்துருவாங்க, திரும்பவும் அதை சதக்கா செய்ய நான் மறந்து விடுவேன். இப்படியே 3 தடவை பெருமானார் கேட்பாங்க, நான் அந்த சதக்கா செய்ய மறந்துடுவேன். 4வது தடவை பெருமானார் சொல்வார்கள், அந்த 7 திரகத்தையும் எடுத்துவாங்க, அந்த 7 திரகத்தையும் எடுத்துவான்னு சொல்லுவாங்க. எடுத்து பெருமானார் அந்த 7 திரகத்தையும் கையில் வைத்து கொண்டு சொல்வார்கள், மா ஹாலு முஹம்மத் லவ் பக்கிய ரப்பஹு ஒஃபி யதிஹி ஹாதிஹி தராஹிம் சொல்லுவாங்க. பெருமானார் இந்த 7 திரகத்தை கையில் வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த 7 சதக்காவுடைய திரகம் எனக்கு ஹராம், இந்த 7 திரகம் என்னிடத்தில் இருக்க எந்த முகத்தை வைத்து நான் என்னுடைய ரப்பை சந்திப்பேன், இந்த ஹராமான 7 திரகம் என்னுடைய வீட்டில் அது ஏழைகளுக்கு சதக்கா செய்யப்படாமல் இந்த 7 திரகம் என்னிடத்தில் இருக்கிற போது எந்த முகத்தை வைத்து நான் அல்லாஹ்வை சந்திப்பேன். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 திரகத்திற்காக இந்த ஹராமான 7 திரகத்தை நான் வைத்துவிட்டு நான் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க முடியும் என்று நினைத்தால், இன்றைக்கு நாம் எத்தனை வழியில் ஹராமான காசு, பேங்க்ல இருந்து வரக்கூடிய வட்டி, இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கிற வட்டி, எவ்வளவு வட்டியினுடைய எத்தனை வகைகள் இருக்கிறதோ அதில் லட்ச லட்சமான காசு நாம் வச்சுருக்கிறோம். என்றைக்காவது இந்த காசை வைத்து நான் அல்லாஹ்வை எப்படி நான் சந்திப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் 1 பைசா 2 பைசாவுக்கு கூட இந்த அளவுக்கு பயந்தாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுகைக்காக வந்தார்கள். வந்தவங்க தக்பீர் கட்ட போனாங்க, திடீர் என்ன நினைச்சாங்களோ தெரியல, திரும்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் வர தாமதமாச்சு. பிறகு வந்தாங்க, தொழு வச்சாங்க. தொழுது முடித்ததும் சஹாபாக்கரெல்லாம் கேட்டாங்க, ஏன் வந்தீங்க, அவசரமாக போயிட்டீங்க. சொன்னாங்க, வீட்டில் சில பொருட்கள், தர்ம பொருட்கள் இருந்தது, நான் தக்பீர் கட்டுகிற போது அந்த பொருட்கள் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, அது என்னுடைய வீட்டினருக்கு அனுமதி இல்லை, இந்த தர்ம பொருட்கள் என் குடும்பத்தாருக்கு அனுமதி இல்லை, எனவே ஒருவேளை அவர்கள் தெரியாமல் அதை உபயோகித்து விடலாம் என்ற அச்சத்தில் முதல்ல அதை தர்மம் கொடுத்து விட்டு பிறகு தொழுகைக்கு வந்தேன் சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பேணுதல். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு ஹராமுடைய எத்தனை வகைகள், அதில் எந்த வகையிலையும் நம்மள்ட்ட என்னங்க பேணுதல் கிடையாது. எல்லாத்தையுமே யாராவது ஒரு ஆலிம்சா ஹலால் ஆக்க மாட்டாரா, எங்கேயாவது ஒரு ஃபத்வா இதை ஹலான்னு கேட்டு வந்துடாதா, இப்படி தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். இல்லைங்க, அந்த மருசார ஹலான்னு சொன்னாங்க, இந்த ஆலிம்சா ஹலான்னு சொன்னாங்க. பாருங்கள், ஹலால் ஹராம் என்று சந்தேகம் வந்து விட்டால் ஒரு மூமின் அதை விட்டு விலகி தான் இருக்கணும். உறுதியாக ஹராமை மட்டுமல்ல, எங்கே சந்தேகம் வந்து விட்டதோ, ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டால் கூட அதை ஒரு முஸ்லீம் நெருங்கக்கூடாது. இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கட்டுத்தந்திருக்கிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நசிஹத், முதல் அறிவுரை, முதல் அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விலகிரு. தக்குன் ஆபதன்னா, நீதான் மக்களின் மிகப்பெரிய வணக்கசாலின்னு சொன்னான். அன்பிற்குரியவர்களே, ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை விலகிருங்கள். ரமதானுக்கு முன்னால் தவறான பார்வை, அந்நிய பெண்ணை பார்ப்பது. நேற்று நான் முதல் சம்பவம் சொன்னேன், சாலபா என்கிற ஒரு சஹாபி ஒரு அந்நிய பெண்ணை ஒரு தடவை தான் பார்த்தாங்க, ஒரே ஒரு தடவை, பார்த்ததும் திரும்பிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பாவத்தை எண்ணி எண்ணி அழுது அதிலேயே மரணித்தார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கி நாம் எவ்வளோ ஹராமான பார்வை, பத்திரிகையில் வரக்கூடிய பொம்பளையை பார்க்குறதும் ஹராம் தான், பத்திரிகையில் பேப்பரில் வரக்கூடிய பெண்களுடைய படம் இருக்குது அதை பார்க்குறதும் ஹராம் தான், அது ஒன்றும் ஜாயிது கிடையாது. இன்றைக்கி அதில் வரக்கூடிய ஃபோட்டோவை எத்தனை பேர் ரசித்து பார்த்துட்ருக்குறான், எத்தனை வாலிபர்கள் அதை கட் பண்ணி எங்கெங்கேயோ ஒட்டி வச்சுருக்கிறான், எவ்வளவு தவறான படங்களை இன்றைக்கி வாலிபர்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்க ரமலான் நம்மை ஒருபோதும் பரிசுத்தப்படுத்தார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலுமே நாம் பரிசுத்த நிலையை அடைய வேண்டுமானால், இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகியிருங்கள். தக்குன் ஆபதன்னா, இது முதலாவது அறிவுரை. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைராவிடம், வர்த பிமா கசம் அல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை தந்தானோ அதை பொருந்திக்கொள். தக்குன் அகனன்னா, நீ தான் பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரன் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் தந்ததை பொருந்திக்கொள்பவன். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, அர்ரிலா குல்லுஹு ஹைரன், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொள்வதுதான் முழுக்க முழுக்க நலவு. அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அது எனக்கு போதும். இப்படி பொருந்திக்கொள்வதற்கு பெயர் தான் செல்வம். நிறைய காசு பணம் இருப்பதற்கு பெயர் அல்ல. அல்லாஹ் தந்த வாழ்க்கையை நிறைவாக பொருந்திக் கொள்வது, அல்லாஹ் எதை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்வது, நன்மையை தந்தாலும் பொருந்துவது, அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் பொருந்துவது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய மகன் ஒருவர் இறந்து விட்டார். அப்துல் மலிக் அந்த அவருடைய பெயர். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன் இறந்து விட்டார். இப்போ எல்லாருமே இரங்கல் சொல்ல வருவாங்க, ஆறுதல் சொல்ல வருவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களாம், அதாவது யாராவது இறந்துட்டா நமக்கு தெரிஞ்சவங்களுடைய முக்கியமான வீட்டில் இறந்துட்டா ஆறுதல் சொல்ல போகணும், அதுவும் ஒரு சுன்னத்து தான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க, நான் இதற்காக நான் வருத்தப்படலை, காரணம் எந்த இறைவன் நமக்கு ஞாபகத்துகளை தருகிறானோ அந்த இறைவனுக்கு நம்மை சோதிக்கவும் உரிமை இருக்கிறது. எந்த இறைவன் நமக்கு ஞாபகத்துகளை தருகிறானோ அவனுக்கு சோதிக்கவும் உரிமை இருக்கிறது. எனவே அவன்தான் நமக்கு ஞாபகத்துகளையும் கொடுத்தான், அவன் தான் சோதனையும் தருகிறான். எனவே ஞாபகத்தை கொடுத்தா அதனுடைய அழகு என்ன சொல்லுவாங்க, ஜீனத்து ஞாமா அஷ்ஷுக்குர். அல்லாஹ் ஞாபகத்தை கொடுத்தா அதனுடைய அழகு அதற்கு நன்றி செலுத்தணும். ஜீனத்துல் பலாயி அஸ்ஸபர். அல்லாஹ் சோதனையை கொடுத்தா சோதனையின் போது அழகு பொறுமையாக இருப்பது. எனவே என் மகன் இழந்ததற்காக நான் வருத்தப்படவில்லை, அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு சொன்னது, அஹிப்ப லி அஹீக்க மா துஹிப்பு லி நஃப்ஸிக்க. உனக்கு எதை விரும்புவாயோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பு. நமக்கு விரும்பக்கூடிய எல்லா நலவுகளையும் நம்முடைய முஸ்லிமான மோமினான எல்லா சகோதரர்களுக்கும் விரும்பணும். இது உலக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, மார்க்க விஷயமானாலும் சரி. நாம் எப்படி ஹிதாயத்தினுடைய உயர்ந்த படித்தரங்களை விரும்புகிறோமோ எல்லா மக்களுக்கும் அதை விரும்பணும். நாம் குரான் ஓதுறோம், எல்லா மக்களும் குரான் ஓதணும். நாம் தொழுகிறோம், எல்லா மக்களும் தொழணும். நாம் எப்படி நன்மைகளை செய்கிறோமோ எல்லா மக்களும் நன்மைகளை செய்யணும். அதே போல உலக விஷயங்களிலும் நமக்கு விரும்பக்கூடிய எல்லா நலவுகளையும் எல்லா மக்களுக்கும் விரும்ப வேண்டும். இப்படி பெருமானார் சொன்னாங்க, இப்படி நீ விரும்பினால், உனக்கு விரும்பக்கூடிய விஷயங்களை உன்னுடைய சகோதரர்களுக்கும் விரும்பினால், தக்குன் மூமினன், அப்போதான் நீ நல்ல மூமின். ஒரு நல்ல மூமின் யார், ஒரு நல்ல ஈமான்தாரி யார், தனக்கு விரும்பக்கூடிய நலவுகளை எல்லா மக்களுக்கும் விரும்பக்கூடியவர், அவர் தான் உண்மையான ஒரு மூமின் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக பெருமானார் சொன்ன அறிவுரை, அஹ்சின் இலா ஜாரி, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனோடு அழகிய முறையிலே நடந்து கொள். அப்படி நடந்து கொண்டால் தக்குன் முஸ்லிமா, இப்போதான் நீ நல்ல முஸ்லீம். ஒரு நல்ல முஸ்லீம் யார், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனோடு அழகிய முறையிலே நடப்பவன். இமாமி ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யஹூதி. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை நாம் பின்பற்றக்கூடிய அந்த மகத்துவம் மிக்க இமாம், அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யஹூதி. அந்த யூதர் தினமும் இரவு நேரத்தில் இமாமுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ராத்திரி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா இமாம் அவர்கள் தொழுவாங்க, திலாவத்து செய்வாங்க, இமாமுக்கு தொந்தரவு தர வேண்டும் என்பதற்காகவே அந்த யூதர் இரவு நேரத்தில் சத்தம் போடுவது, கூச்சலிடுவது, இது அவருடைய பழக்கம். இமாம் அவர்கள் ஒரு நாள் பார்க்குறாங்க, ராத்திரி நேரம் வளமையாக வரக்கூடிய சத்தம் வரலை, எப்பவும் வரக்கூடிய சத்தம் வரலை. இப்போ இமாம் யோசித்தாங்க, என்ன இந்த அந்த சத்தத்தை காணமேன்னு சொல்லி. பிறகு மறுநாளும் பார்த்தாங்க, அந்த சத்தம் வரலை. அடுத்த நாளும் பார்த்தாங்க, அந்த சத்தம் வரலை. இப்போ கேட்டாங்க, என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டில் உள்ள அந்த யூதருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இல்லை அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு தவறுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இமாம் அவர்கள் அரசு அதிகாரிகளுடைய அனுமதியோடு அந்த யகூதியை போய் சிறையில் போய் சந்திக்கிறாங்க. சந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் அதிகாரிகள்கிட்ட பேசி அவரை விடுவிச்சிருங்கன்னு சொல்லி பரிந்துரையும் செய்கிறாங்க. இமாமுடைய பரிந்துரையின் பேரில் அவர் விடுவிக்கப்படுகிறார். அந்த யூதர் கேட்டார், நான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஒரு நல்ல அடையாளம் இருக்குது, நீங்கள் ராத்திரி சத்தம் போடுவீங்க, அந்த சத்தம் நின்று போச்சு, அதனால் விசாரித்தேன், சொன்னாங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று. இப்போ அந்த யூதர் கேட்டார், என்னுடைய சத்தம் நின்று போனதற்காக நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும், சரி ஒரு தொல்லை நீங்கிடுச்சு, ஒரு முசீபத்து நீங்கிடுச்சின்னு சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் அதற்கு பதிலாக என்னை வந்து சந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் என்னை விடுவிக்கவும் ஏற்பாடு செய்தீர்களேன்னு கேட்டபோது ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, ஹாதா ஹுலுகுல் இஸ்லாம், இது இஸ்லாம் கற்றுத்தருகிற பண்பு, இது இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிற பண்பு, இது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற கலாச்சாரம், வேறு ஒன்றும் அல்லன்னு சொன்னான். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா? இதை நாம் அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தினால் இன்னைக்கு நம் மீது சொல்லப்படுகிற அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்குமா? இன்னைக்கு சிட்டி நகரங்களில் முஸ்லீம்கள்லாம் வீடு தரமாட்டிருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்களுக்கு பக்கத்தில் வாழ்வதை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பெருமையாக எண்ணினார்கள். ஒரு முஸ்லீமுக்கு பக்கத்தில் இருப்பதை பெருமையாக எண்ணினார்கள், அது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த இஸ்லாமிய அஹ்லாக்கு கிடையாது. இஸ்லாமிய பண்பாடுகள் கிடையாது. நம்முடைய பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உனது பக்கத்து வீட்டுக்காரனோடு அழகிய முறையிலே நடந்துகொள், அப்போதுதான் நீ உண்மையான முஸ்லீம். இறுதியாக பெருமானார் சொன்னார்கள், லா துக்ஸிர் அத்-திஹக், இது ரமலானுக்கும் ரொம்ப தேவை. சொன்னாங்க, ரொம்ப சிரிக்காதீர், ரொம்ப சிரிக்கா, சிரிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அறவே வந்து என்னங்க மௌனமாக இருக்கணும், அறவே சிரிக்கவே கூடாது அப்படிங்கிறது அல்ல, சிரிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிரிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் சிரித்து பேசியிருக்கிறாங்க, தம் சகோதரர்களுக்கு பெருமானாரும் சிரிப்பூட்டியும் இருக்கிறாங்க. சிரிக்கணும், ஆனால் அதிகமாக சிரிக்காது. இன்றைக்கி வந்து என்னங்க, இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது, சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுது. இதை மார்க்க விரும்பலை. குர்ஆன் சொல்லுது, ஃபல் யத்ஹகு கலீலன், குறைவாக சிரியுங்கள், ஒல் யபுக்கு கசீரன், அதிகமாக அழுங்கள். அழுக அதிகமாக இருக்கணும், சிரிப்பு கம்மியாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால், ஒரு சபையில் இருக்கும்போது சிரிக்கணும், தனிமையில் இருக்கும்போது அழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்பு என்ன, ஒரு மஜ்லிஸில் இருந்தால் சிரிப்பாங்க, தனியாக இருந்தால் அழுவாங்க. ஆனால் போலி ஆன்மீகவாதி சபையில் அழுகிற மாதிரி காட்டுவான், ஆனால் தனிமையில் அட்டகாசம் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தனிமையில் அழ வேண்டும், சபையில் சிரிக்க வேண்டும். நாலு பேருக்கு முன்னால் சிரிக்கவும் செய்யணும், ஆனால் ரொம்ப சிரிக்கக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, லா துக்ஸிர் அத்-திஹக், அதிகமாக சிரிக்காதீர்கள், ஃபஇன்ன கஸரத் அத்-திஹக்கி துமீத்துல் கல்ப, அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். உள்ளம் மரணித்து விட்டால் எத்தனை பயான் கேட்டாலும் உள்ளத்தில் இறங்காது. உள்ளே இறந்து போகிறதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள், பட்டியை பெருமானார் சபிச்சாங்கன்னு எவ்வளோதான் சொல்லுங்கள், உள்ளத்தில் இறங்காது. காரணம், உள்ளம் இறந்து போகிவிட்டது. ஆக செத்துப்போன இதயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐந்து அறிவுரைகள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த ஐந்தையும் நினைவுபடுத்தி, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விலகியிருந்தால் மிகப்பெரிய வணக்கசாலி, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்தி கொண்டால் அவர் மிகப்பெரிய தனவந்தர். நமக்கு விரும்புவதை எல்லா மக்களுக்கும் விரும்பினால் அவர் உண்மையான மோமின். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரோடு அழகிய முறையிலே நடந்தால் அவர் உண்மையான முஸ்லீம். அதிகம் சிரிக்காமல் இருப்பது, அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணமடைய செய்துவிடும் என்ற இந்த ஐந்து உபதேசங்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து, சங்கை மிக்க ரமதானுக்கு முன்னால் இதுவரை எத்தனை ஹராமான காரியங்கள் செய்திருக்கிறோமோ அவற்றிலிருந்தெல்லாம் முழுமையாக தௌவா செய்து, அல்லாஹ்விடம் மீண்டு ரமதானை வரவேற்கிற போது பரிசுத்தமான நிலையிலே வரவேற்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
திஸ் ஆடியோ வாஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com.